மாவீர மகுடம், கரும்புலி மேஜர் சங்க நிர்வாணம்.
வணங்குகிறோம்
வாகனம் வந்திருந்த போது சங்கதிர்வாணன் தான் வருகின்றான் என்று நினைத்துக் கொண்டாள் தண்ணீர் ஊற்றும் அம்மா. அவனின் அம்மா திருகோணமலையில் இருந்ததால் இப்போது உறவுகள் எல்லாம் அந்த வீடுதான். அம்மா தலையை இழுத்து பிடித்தபடி விளக்கையும் எடுத்துக்கொண்டு வாசலுக்கு ஓடி வந்தாள். அக்கம் பக்கத்து வீட்டு சிறுமிகள் எல்லாம் குட்டான் மாமா வந்துவிட்டார் என்ற மகிழ்ச்சியோடு பாடப்புத்தகங்களை மூடி வைத்து ஆரவாரித்தின்றார்கள். அவர்களுக்கு ஒருபுறம் அச்சமாகவும் இருந்தது. பாடப்புத்தகத்தில் கேள்வி கேட்பார், தேர்வு அறிக்கையை பார்ப்பார் என்றாலும் குட்டான் மாமா எவ்வளவு நல்லவர். சிறுமிகளும் வாசலுக்கு ஓடி வந்தார்கள். அந்த அகவை முடிந்த அம்மா விளக்கு உயர்த்தி எல்லோ முகங்களையும் பார்த்தாள். இல்லை, அவள் தேடி வந்த சங்கதர்வாணன் இல்லை. வந்தவர்களின் முகத்தில் எழுதாத கவிதை ஒன்று ஏதையோ உணர்த்தியது. அம்மாவால் முகங்களை பார்க்க முடிந்தது, படிக்க முடிந்தது. இவ்வளவு நாட்களுக்கு ஏன் மோன வேற இல்லை? அம்மாவுக்கு அவன் வந்திருப்பான் என்பதில் அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. அவனை எதிர்பார்த்து எத்தனை வாசல்கள், எல்லோருடன் சிரித்து பழகுவார். அவனுள் எரியும் நெருப்பு வெளியில் தெரியாது. கண்களுக்கு தெரிவது சிரிப்பு, உள்ளே கனன்று கொண்டிருப்பது நெருப்பு. அவனை எரிமலையாக்கும் முதற் பொதி கலவரங்களால் விழுந்தது. காலங்கிட்டு கிடக்கிற நேரத்தில் எங்க மோனே தெரியுற? அவங்கள் மனுஷரின்ற உயிரை எடுக்கிறான்டே ரூட் வழியே நிற்கிறாங்க. அம்மா பெற்ற வயிற்றில் நெருப்பு பெற்ற பதறுவாள். அப்போதெல்லாம் அவளின் கைகள் அவனின் தலையிலோ கன்னத்திலோ உலவிக்கொண்டிருக்கும். அவன் அவளின் பாசத்தை புரிந்து கொண்டாலும் கரைந்து போக மாட்டான். கைகளை விலக்கிவிட்டு கம்பியமாய் நிமிர்ந்து நிற்பான். பின் வீர வசனம் பேசுவான். அவங்கள போலதான் நாங்களும், ஏன் பயந்து சாகுறீர்கள்? அவன் சொல்லிக்கொண்டே தனது சைக்கிள் பாருக்குள் மறைத்து வைத்திருந்த பழைய சைக்கிள் செயினை எடுத்துக்காட்டி, யாரும் அடிக்க வந்தாங்கன்னா இனி அடிப்பன். அவனின் கண்கள் கோபத்தால் சிவந்தன. அம்மா முன்னரிலும் பார்க்க கூடுதலாக பதறினாள். என்ன இளவடா இது, நான் என்ன செய்ய என்று அம்மா அழுதாள். அவளின் அழுகைக்கு காரணம் இருந்தது. ஆம், அது 1983 ஸ்ரீலங்கா இனவாத நெருப்பில் ஆவசமாக எரிந்து கொண்டிருந்த நாட்களவை. வீடுகளில் வீதிகளில் எங்கு என்று வேறுபாடு இல்லாத கொலை நடந்து கொண்டிருந்த நேரம் அது. தெருவெல்லாம் பிணங்கள், சொந்த தெருக்களிலேயே உழவ முடியாத வேதனை. அதுவும் இவர்கள் திருகோணமலை சிவபுரியில் சிங்கள ஊர்களும் அருகில் குடியிருப்பவர்கள். கொழும்பிலும் வேறு இடங்களிலும் கலவரம் நடப்பதை ஸ்ரீலங்கா வானொலி அறிவித்துக் கொண்டிருந்தார். இவர்களுக்கு அடுத்த வீடு, எதிர் வீடு, தெருவெல்லாம் காடியர்கள் பெரிதாக ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் நிலைமையை புரிந்து கொண்ட வேலைக்கு வரும் சிங்கள கிளவி வீட்டில் விட்டுவிட்டு பற்றிக்குள் மறைந்தார்கள். அப்பாவும் மரத்தில் ஏறும் அளவுக்கு வளர்ந்த அண்ணாக்களும் மரத்தில் ஏறி ஒளிந்து கொண்டார்கள். அப்பா பதட்டத்தில் விழப்பார்த்து கைகாலெல்லாம் உறைஞ்சரோடு மீண்டும் கொப்புக்களை கட்டியாய் பிடித்து ஏறி அமர்ந்து கொண்டார். எல்லோரும் ஊரில் நடந்ததை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அம்மாவின் இறுகிய அணைப்பில் நின்று சினமும் வெறுப்பும் கண்களில் பொங்க பார்த்து கொண்டிருந்தான் அவன். கடைக்குட்டி வீடுகள் எரிந்து கொண்டிருந்தன. எங்கும் தீ பரவி புகை மூன்றிருந்தது. ஒருவர்கள் தாறு மாறாய் ஓடிக்கொண்டிருந்தார்கள். காடியர்கள் அவர்களை அடித்து வீழ்த்து வதும்பட்டுவதுமாக தாண்டவம் ஆடினார்கள். இவர்களின் வீட்டை நோக்கி வேகமாய் ஓடி வந்தன. முற்றத்தில் நின்று சிங்களத்தில் கத்தின அவை. வேலைக்கு வந்த சிங்கள கிளவி வீட்டுக்குள் இருந்தபடியே சிங்களத்தில் ஏதோ கத்தினாள். அதுகள் போய்விட்டன. ஒரே வெறிச்சோடி போனது. அது நடந்ததில் இருந்து அணுகுண்டு விழுந்த நகரம் போல் அந்த இடம் ஆளரவமற்று போனது. இரவில் தனியே யாரும் உலவி திரிய அச்சம். அந்த நாட்களில் அவளின் ஆசை மகன் திரிவதை எப்படி பார்த்திருப்பாள்? அவனுக்கு இப்போதானே 11. அம்மா கெஞ்சலாக குரலில் மன்றாடினாள். அவன் கேட்கவே இல்லை. வீட்டை விட்டு வெளியே போவான். இனக்கரவர்த்தால் ஊரில் கொதிப்புற்று போயிருந்த இளைஞர்களோடு சேர்ந்து ஆங்காங்கே அவனும் இதர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டான். பெரியவர்கள் செய்யும் ஒவ்வொன்றிலும் ஒருவித துடிப்போடு அவனும் ஓடித்திருந்து ஈடுபட்டான். அவன் இயக்கத்தோடு சேர்ந்து கொள்ள முடியாமல் அவனது அகவே இருந்தது. எனவே அவனுடைய அண்ணன் ஏற்கனவே ஒருவன் போராளியாக இருந்தான். இவர்களின் நடவடிக்கைகளை எப்படியோ சிங்களப்படை காவல்துறை அறிந்திருக்க வேண்டும். வீடு அடிக்கடி சுற்றி வளைக்கப்பட்டது. துடியாட்டமான கடைக்குட்டி ஒவ்வொரு முறையும் தப்பிவிடுவான். அவனது அண்ணன் ஒருவரை கைது செய்து கொண்டு போய் சிறையில் அடைத்தார்கள். அண்ணா சிறைக்கு போனதும் வீட்டில் சோகம் சூழத் தொடங்கியது. அம்மா ஒலி விழுந்து போனாள். இவன் கொஞ்ச நாள் வீட்டிலேயே நின்றான். அம்மாவுக்கு தெரியும்படி எங்கேயும் போவதில்லை என்று முடிவெடுத்தார். பிள்ளை இனி போக மாட்டான் என்று அம்மா நினைத்திருப்பாள். ஆனால் அவன் ரகசியமாய் போய் வந்து கொண்டிருந்தான். பாடசாலையில் சுற்றுலா போக ஆயத்தமாகினால் அவன் முண்டியடித்து கொண்டு ஓடித் திரியும் துடியாட்டமான சிறுவர். பாடசாலையில் திரித்த வேலை, பாடசாலை வளைவில் தோட்டம் வைப்பது, அங்கும் அதே வேலை. வகுப்பில் ஓர் எடுத்துக்காட்டாக அவன் இருந்தான். எங்கேயும் சின்ன பிரச்சனை வந்துவிட்டதென்றால் அதை தீர்த்து வைப்பதில் அவன் ஒரு ஆள். ஒழுக்கக்கடாக யாரும் நடந்துவிட்டால் உடனே தண்டனை கொடுக்கப்படும். அங்கேயும் தண்டனை வழங்குவவனாக அவன் இருப்பான். பாடசாலை முழுவதும் அவன் பெயர் பரவி இருந்தது. பள்ளியில் வகுப்பாசிரியரிடம் நல்ல மதிப்பை பெறுவது பெரும்பாடு. அப்படி இருக்க அவன் அதிபரின் நம்பிக்கைக்கும் நன்மதிப்புக்கும் உரியவனாக இருந்தான். வீட்டின் வறுமை இடையிடையே வயிற்றை கடிக்கும். நாட்டின் நிலைமையும் குழப்பமாக இருந்தது. இந்திய படை காலம் அது. தேர்தல் வேட்டைக்குள் அகப்படாது மேலோட்டம் ஓடித்திருந்த நாட்கள். இந்திய படை வெளியேறிய காலத்தில் ஒரு நாளோட்டில் தேசிய தலைவரின் படத்தை கண்டவனுடனே தன் எண்ணத்தில் வந்ததன்படி செய்துவிட்டான். படத்தை அளவாக வெட்டி தடித்த மட்டை ஒன்றில் ஒட்டினான். கீழே தலைவர் வே பிரபாகரன் என்று தன் கைப்பட எழுதி உருக்கூடும் இடம் ஒன்றில் எல்லோருக்கும் காணும்படியாக ஒட்டிவிட்டான். அப்போது அவன் எந்த பின்விளைவை பற்றியும் கவலைப்படவில்லை. எதையும் எதிர்கொள்வது என்ற துணிவோடு இருந்தான். ரகசிய காவல்துறையின் ஓட்டமிட்டபடியே தெரியும் அந்த இடங்களில் அவன் ஒட்டிய படம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. எல்லோருக்கும் அதிர்ச்சி மாச்சரியம். யார் அதை செய்திருப்பார்கள் என்று அவர்களோடு சேர்ந்து அவனும் ஆச்சரியப்படுவதாய் பாவனை செய்தான். இந்த அதிர்வலை அடங்க முன் ஜமாலியாவில் தேசத்துரோகிகள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு வரும்போது படகுபத்தில் வீரச்சாவடைந்த மாமியர்களின் படங்கள் வெளியாக இருந்தன. அந்த படத்தையும் எடுத்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் வசை குண்டி போய் கோட்டை முகப்பில் ஒட்டிவிட்டார். அது இன்னும் அதிர்ச்சியை கொடுத்தது. இவனின் செயல் ஒவ்வொன்றிலும் தீவிரம் கூட கூட சொந்த ஊரில் வாழ்வதற்கே முடியாமல் போனது. நாளுக்கு நாள் அவனுக்கு அச்சுறுத்தல் அதிகமாகிக் கொண்டிருந்தது. இரண்டாம் கட்ட விழப்போர் தொடங்கிய காலத்தில் அண்ணன் ஒருவனோடு ஜாழ்ப்பாணம் வந்து அவனுடனே வாழ்ந்து கொண்டிருந்தவன் காலத்தின் தேவையறிந்து தன்னை போராட்டத்தில் இணைத்துக் கொள்கிறான். பகைவனின் குகைக்குள்ளேயே கூடுகட்டி அவனையே வெகு வறுக்கும் வெகு பணிதான் அவனுக்கு வழங்கப்பட்டது. அராளி ஊர்காவல்துறை இன்னும் அந்த கரையோரத்து ராணுவ முகாம்கள் எல்லாவற்றுக்குள்ளேயும் பற்றிகள் பேசுமானால் மட்டுமே அவனை பற்றி முழுமையாக அறியலாம். எவ்வளவோ கடினங்களும் துயர்களும் அந்த பட்டைகளோடும் மரங்களோடும் சேர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆட்கள் இல்லாத சூனிய பிரதேச கட்டிடங்களும் தண்ணீரில் நனைந்து கொண்டே இருக்கும் கரையோரத்து பட்டைகளும் தான் அவனின் தங்கிடங்கள். பல நாட்களாய் அங்கிருந்து ஊர்காவல்துறை முகாம் வேவுக்கு அலைந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் தன் அணியோடு வேவுக்காக உள்ளுக்குள் வந்தவனிடையே சிங்களப்படையை சந்தித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. தவிர்க்க முடியாத சூழலில் சண்டையிட்டார்கள். முன்னணி அரணை தாண்டி வெளியே போக்கவே முடியாது என்று புரிந்து கொண்டான். அவர்களில் வந்தவர்களில் ஒருவன் காலில் சூடுபட்டு விழுந்து விட்டான். முன்னணி நிலைகளை சிங்களப்படை பலமாக விழிப்பாகவும் இனி வைத்திருக்கும் என்று புரிந்தமையால் காயப்பட்டவர்களை தோளில் சுமந்து கொண்டு இராணுவ பகுதிக்குள்ளால் சென்றார்கள். இடையிடையே இராணுவ காவலர்கள் மற்ற இடங்கள் எல்லாம் பற்றிகள். அவர்களது நடைதூரம் அதிகமாக நாவரண்டு போனது. ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை. பசி வாட்டம் தாங்க இயலாத உடல் சோர்ந்து விட்டது. காயப்பட்டவனின் புண்ணுக்கு சுற்றிய சீலை துணியை துளைத்துவிடும் முயற்சியில் இளையான்களும் வைத்துக் கொண்டிருந்தன. சி, இதுகளே காட்டி கொடுத்தது போல. மடியில் வைத்திருந்தவன் கொசுக்களை விரட்டி கொண்டிருந்தான். காயப்பட்டவன் வேதனையோடு முனகிக் கொண்டு கிடந்தான். இந்த வேளையில் எல்லோரும் சேர்ந்து சங்கதர்வாணனும் இன்னொருவனை அழைத்துக் கொண்டு தண்ணீர் தேடினான். இப்போது அவர்கள் இயலாமையால் அழுதால் கூட கண்ணீர் வராது. அந்த அளவுக்கு உடலில் நீர்த்தன்மை இல்லை. தண்ணீர் தேடி அலைந்தவர்களின் கண்ணில் கிணறு ஒன்றுபட்டது. அது ஆழ்கிணறு. யாரும் பாதிப்பதில்லை என்றனால் கிணற்றில் வாழை கூட இல்லை. அவன் கிணற்றில் இறங்கி தண்ணீர் எடுப்பது என்ற முடிவோடு உடல் தளர்வை பொருட்படுத்தாது கிணற்றுக்குள் இறங்கினான். ஒவ்வொரு படியும் குறைய குறைய நெஞ்செல்லாம் புது பரவசம் உடையது. தண்ணீர் தொடும் தூரத்தில் கையால் அள்ளி முதலில் உதடுகளை நினைப்போம் என்று முயன்றான். சி, சரியான உப்பு தண்ணி. ஏமாற்றம் இயலாமை என்றாலும் சோர்ந்து விடாது. மீண்டும் மேலேறி வந்து தண்ணீர் தேடி அலைந்தார். தனக்கு இல்லாவிட்டாலும் தன் காயப்பட்ட தோழனுக்கும் ஏனைய தோழர்களுக்காகவும் அவன் தண்ணீருக்காக அலைந்தான். அவனுக்கு இது பெரும் கஷ்டமாக இருக்கவில்லை. இப்படிப்பட்ட வேளையிலெல்லாம் அவனின் மனதில் வந்து போவதை அவன் கண்ட மக்களின் அவலவும், தனது சேசத்தை மீட்க தாமதமாகும் ஒவ்வொரு நொடியும் அவன்களில் அவைகளின் அவலங்களும் அதிகரிக்கும் என்ற எண்ணங்கள் தான். அவன் முயற்சியை கைவிடாது நடந்தான். அவனின் கண்ணில் ஒரு வீடு தென்பட்டது. அவர்களை அழைத்து தண்ணீர் கட்டு அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க விரும்பவில்லை. அவர்கள் முற்றத்தில் ஏதோ கதைத்து கொண்டிருக்க பின்புறம் வந்து குடத்து தண்ணீரை அவன் கொண்டு வந்து கலங்களில் நிரப்பிக் கொண்டு தோழர்களை நோக்கி விரைந்தான். இடையில் ஒரு இடத்தில் வற்றிக்கறியும் தேங்காய் எண்ணையும் எடுத்துக்கொண்டு போய் காயப்பட்ட போராளிக்கு கை மருத்துவம் செய்துவிட்டு உதவி அணி வரும் வரை காத்திருந்தான். உதவி அணி வந்து சேர முடியாது, அல்லல் பட்டது. இவர்களுக்கு வழியில் செல்ல வேண்டும். மீண்டும் முயன்றார்கள், முடியவில்லை. உதவி அணி ஒருவாறு இவர்களை வந்தடைந்தது. இரவு பகல் அழிந்தமையால் இத்தனை நாட்கள் எங்கே அலைந்து திரிந்தார்கள் என்று சரியாக அவர்களுக்கு தெரியாது. உதவி அணியில் வந்தவர்களிலும் சிலர் காயமடைந்தார்கள். அவர்களையும் தூக்கி கொண்டு சேற்றுக்குள்ளால் நடந்து வெளியேறி வந்து சேர்ந்தார்கள். ஆனால் புறப்பட்ட தகவல்கள் நெஞ்சி நாளத்தில் கவனமாயிருந்தன. நடிமாஸ்டர் அவனை அப்படித்தான் எல்லோரும் அழைப்பார்கள். பயிற்சி முடிந்து கிடைக்கும் தேநீர் இடைவேளையிலேயே ஓய்வான வேளையிலோ அவன் நிற்கும் இடத்தை சிரிப்பூட்டி கொண்டிருப்பான். ஏதாவது நொடி சொல்லி மற்றவர்களை மடக்கிவிடுவான். அவனின் அகன்ற உடம்பும் நடக்கும் போது நிற்கும் போதும் பின்புறம் வளையும் கால்களும் கொத்தி நிற்கும் இசையும் எடுப்பில்லாத சாதாரணமான தோற்றமும் நினைவுக்கு வரும். ஒவ்வொரு கணமும் அவன் கேட்டு விடை காண முடியாது போன புதிர்களே நினைவுக்கு வரும். நொடி மாஸ்டர் அது அவனுக்கு ஏற்றதாய்த்தான் இருந்தது. அவன் உண்மையில் ஆசிரியன் தான். அவன் சூரிய கதிர் சண்டையில் அணி ஒன்றுக்கு பொறுப்பாகின்ற போது கரம்புரி அணிக்குச் செல்வதற்கான அனுமதி வந்தது. அவன் வேவில் நிற்கும் போதே தலைவருக்கு கடிதம் எழுதியிருந்தான். பதில் வந்தபோது துள்ளி குதித்தான். மனதை வலிக்க வைக்கும் எத்தனை நிகழ்வுகள். வளர்த்த நாய் சாப்பிடாது என்றால் தானும் சாப்பிடாமலேயே பசியிருக்கும் அவரது நீசம் எல்லோர் மீதும் எல்லாவற்றின் மீதும் வியாபித்திருந்தது. மனதுக்குள் எழுகின்ற வலிகளெல்லாம் வலிமையாக இருந்தன. இலக்குக்காக காத்திருப்பது, பயிற்சி எடுப்பது, நகர்வது, சண்டை ஆரம்பிக்கலாம் என்ற கடைசி கணங்களில் சந்தோஷப்படும் விலை ஏதாவது ஒரு காரணம் இலக்கை அளிக்க முடியாமைக்கு வழிவகுக்கும். வாடியம் கொம் தளர்ந்த நடை மறுபடி தளம் திரும்புவான். மறுபடியும் மறுபடியும் அவனின் காத்திருப்பு பயிற்சி எடுப்பது எல்லாம் தொடரும். மூன்று வருடங்களாக கழிந்த ஒவ்வொரு கணத்திலும் அவனது காத்திருப்பும் சேர்ந்தே கழிந்தது. சோர்வில்லாத எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்தியபடி எல்லா காரியங்களிலும் ஈடுபடும் சிங்கதிர்வாணனின் பாதங்கள் கடைசியாக வரலாற்று காட்டுக்குள் இரத்தம் கசிய கசிய நடந்தன. ஆம், கரும்புலியாக வெடி சுமந்தும் ஏராளமான களங்கள் சிலவற்றை இப்போது கூட வெளிக்காட்ட முடியாது. எங்கேனும் ஒளிந்திருப்பான். ஆம், அந்த தாயின் மனம் அங்கலாய்த்தது. சற்று தள்ளி விளக்கை உயர்த்தினாள். வாகனத்திலிருந்து வித்துடல் பேழை இறங்குவது தெரிந்தது. அவளால் நம்ப முடியவில்லை. இனி நம்பித்தான் ஆக வேண்டும். மணலாற்றில் கரம்பரி தாக்கு ஒன்றில் இறுதி வேவுக்காக சென்ற போது அவன் வீரச்சாவை தழுவிக்கொண்டான். ஆட்டி உடைக்க வேணும் என்று இரவு பகலாய் விழித்திருந்த அந்த விழிகள் 1999 பத்தாம் மாசம் 29 நாள் அன்று உறங்கிவிட்டன. குட்டான் மாமா, குட்டான் மாமா என்று சிறுமிகள் குரல் எடுத்து அழுதார்கள். நாளை இந்த சின்ன மரங்களுக்கு வளமான எதிர்காலம் நிலையான தேசமும் வேண்டித்தானே. குட்டான் மாமா போல் பலர் வெளி மூடி போனார்கள். இந்த சிறுமிகளுக்கு அப்போது புரியாவிட்டாலும் காலம் ஒரு நாள் உணர்த்தும். கரும்புலி மீது சிங்கதிர்வாணனின் மாவீர மகுடம் கேட்டோம்.
வரிகள் கொண்டு பாடல் வடித்தேன் பாடவா, மானவள்ளி கொண்டு மாலை தொடுத்தேன் சூடவா. செங்கதிர்வாணனே, தங்கை சசி அருளனே, வெடியாய் உதிர்ந்து போனேன் உதிர்ந்த போதும் வாழுவே. வைர வரிகள் கொண்டு பாடல் வடித்தேன் பாடவா, மானவள்ளி கொண்டு மாலை தொடுத்தேன் சூடவா. உங்கள் பங்கு பெரியது, தேச புயல்கள் உங்கள் தியாகத்தாலே தேசம் விடியுது. வெற்றியில் நாங்கள் மூழ்கினோம், பகையை ஓட வைத்த உங்கள் வீரம் கண்டு வாழ்த்தினோம். தீயாக நீங்கள் வெடித்த போதிலே விம்மினோம், பின்னர் உங்கள் நினைவே எங்கள் நினைவாய் இருந்து உருகினோம். செங்கதிர்வாணனே எம் செயல் வீரனே, மகிழ்வோடு ஏகினாய் மணலாற்றி வீசினாய். வைரவரிகள் கொண்டு பாடல் வடித்தேன் பாடவா, பான வெள்ளி கொண்டு மாலை தொடுத்தேன் சூடவா. புயல்களே தங்கை சசி அருளனே, வாழும் வீகமே வெடியுடனே போயினி நெடுங்கணியில் வீசினி. வைரவரிகள் கொண்டு பாடல் வடித்தேன் பாடவா, பான வெள்ளி கொண்டு மாலை தொடுத்தேன் சூடவா. வைரவரிகள் கொண்டு பாடல் வடித்தேன் பாடவா, பான வெள்ளி கொண்டு மாலை தொடுத்தேன் சூடவா.